الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فاسألوا أهل الذكر إن كنتم لا تعلمون وقال أيضا فاصبر كما صبر أولو العزم من الرسل ولا تستعجل لهم كأنهم يوم يرون ما يوعدون صدق الله العظيم அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதன் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இன்று நான் முன்வைத்திருக்கும் ஜும்மா குத்துபா, இது ஒரு அமானிதத்தை இந்த நாட்டு முஸ்லிம்களுக்கும் குறிப்பாக புத்திஜீவிகள், துறை சார்ந்தவர்கள், உலமாக்கள் அனைவர்களுக்கும் இது கவனத்துக்கு எடுக்கப்பட வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதில் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 63 வருட தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து அவர்கள் வஃபாத்தாகிறார்கள். கடைசி ஹஜ்ஜத்துல் வதா அல்ஹம்துலில்லாஹ் இன்று உலக நாடு மக்கள் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், லப்பைக் லா ஷரீக லக லப்பைக், இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் என்ற ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்ற தல்பியாவுடன் அல்லாஹ்வுடைய மாளிகையை நோக்கி பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அரஃபாவுடைய மைதான் உலகத்துடைய அமைதிக்கும் சாந்திக்கும் உள்ள ஒரு ஹஜ்ஜாக அல்லாஹ் தஆலா இதை ஆக்கி அருள்வானா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட அந்த அமானிதத்தை ஹஜ்ஜத்துல் வதாவில் நபியவர்கள் முன்வைத்து அதை ஒரு பொறுப்பான இடத்தில் நின்று அல்லாஹ் தந்த அந்த ரிசாலத்தை, அமானிதத்தை நான் உங்களிடத்தில் ஒப்படைத்து விட்டேனா என்று கேட்க எல்லோரும் ஒருமித்த குரலில் அத்தைத்தல் அமானத்தல் உம்மா, உங்களுடைய அமானிதத்தை நீங்கள் சிறப்பாக நிறைவேற்றி விட்டீர்கள் என்று அங்கு சஹாபாக்கள் குரல் கொடுத்தார்கள். உலகமெல்லாம் தீனை சுமந்தவர்களாக சஹாபாக்கள் இந்த தூதை எடுத்து சென்றார்கள். மக்காவில் நபியவர்கள் 53 வருஷம் வாழ்ந்திருக்கிறார்கள். கடைசி 10 வருஷம் மதீனாவில் வாழ்ந்தார்கள். மக்காவில் வாழ்ந்த 40 வருடம் நபித்துவத்துக்கு முந்துள்ள காலம். 13 வருஷம் அது நபியவர்களுடைய நபித்துவத்துடைய காலம். அல்லாஹ் தஆலா அதிகமான சட்டங்களை அந்த சூழல்ல கொடுக்கல. ஏன்? அங்கே நடைமுறைப்படுத்துறதுக்கு சாத்தியக்கூறுகள் சரியான சிரமம். சொத்த முஸ்லிம்கள் தார அறுக்கம்ல ஒன்று கூடுறதும் கஷ்டம். மறைஞ்சு ஒளிஞ்சுதான் இஸ்லாத்தை அமல் செய்யணும். வெளிவந்த அடி, பல பிரசோதனை, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் அபூதர் பிஃபாரி அவர்கள் இஸ்லாத்தை தழுவிய சம்பவத்தை சஹி முஸ்லிமுடைய மனாக்கிமுடைய பிரிவில் தமிழ் ஆங்கில மொழிபெயர்ப்புகளும் எல்லோரும் படிக்கலாம். எப்படி கஷ்டப்பட்டார்கள், ஒரு மாசம் வெறுமனே தம்சமுடைய தண்ணீரை மட்டும் குடிச்சு அவர்கள் வாழ்க்கையை கடத்தினார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வெளிப்படுத்தின நேரத்தில் எப்படி மக்கள் அடிக்கப்பட்டார்கள். சஹீஹ் புகாரியுடைய பல இடங்களில் பதிவாக இருக்கக்கூடிய நபியவர்கள் சொல்லக்கூடிய நேரத்தில் ஒட்டக குடலை எப்படி கொண்டு நபியுடைய முதுகில் போட்டு கை தட்டி சிரித்தார்கள், இதெல்லாம் நாங்கள் படிச்சிருக்கோம். அந்த காலகட்டத்தில் அல்லாஹ் சூரத்துல் அஹ்காஃபுடைய இந்த 35வது திருவசனத்தின் ஆரம்ப பகுதிகள் ஃபஸ்பிர் கமா ஸபர உல் அஸ்மின ருசுல், நபியே முன்னைய ரசூல்மார்கள் பொறுத்தது போல நீங்க பொறுமையாக இருக்கணும், அஹ்லாக் நற்பண்பை நீங்க வெளிப்படுத்தணும், அல்லாஹ்வுக்கு அத்தௌஹீத், குல் லா இலாஹ இல்லல்லாஹ் துஃப்லிஹு, கலிமா சொல்லுங்க வெற்றி ஈடேற்றம் பெறுவீங்க என்ற இதை மட்டும் நான் உங்களுக்கு இப்ப கடமையாக்க இருக்கிறார். அத்தோடு சேர்ந்து பொறுமைய அஹ்லாக் அல்லாஹ் மேலும் கடமையாக்க இருக்கிறார். அதோடு சேர்ந்து உலமாக்களுடைய ஜுமூர், அதிகமான உலமாக்களுடைய கூற்றின்படி நபி அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத்துக்கு முன்பு தொழுகையும் கடமையாக்கப்பட்டது. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்கிறார்கள். ஹிஜ்ரத்தும் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கிற நேரம், அபூபக்கர் ரழியல்லாஹு அவர்களை எப்படி ரகசியமாக பேசி தன்னுடைய வீட்டுக்கு பகல் நேரத்தில் போய் அதை நபி அவர்கள் அழைத்துக் கொண்டு போன வரலாறும் நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறோம். கனிமான சகோதரர்களே, தெரியாதே, மதீனாவுக்கு போன உடனே முதலாவது நபி அவர்கள் செய்த காரியம் சுப்ஹானல்லாஹ், மஸ்ஜித் குபாவை கட்டியது. அதுக்கு பிறகு மதீனத்து மஸ்ஜியை கட்டியது. இவர் சமூகத்துடைய ஈடேற்றம் வெற்றி மஸ்ஜித் பேஸ்டாக இருக்கணும். மஸ்ஜிதில் சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அந்த உம்மத்து சுமக்கணும். வீட்டுக்கும் போகணும், தொழிலுக்கும் போகணும், வியாபாரத்துக்கும் போகணும், பார்லிமெண்ட்டுக்கும் போகணும், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு போகணும், கூட்டு வாழ்க்கைக்கு போகணும். அதுதான் மஸ்ஜிதுடைய நாலு அடிப்படைகளான மக்களுக்கு ஊழியம் செய்வது, மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது, மக்களுக்கு வாதத்தில் அவர்களை ஈடுபடுத்துவது, அதே நேரம் தாய்களாக அந்த தூதை உலகத்துக்கு எடுத்து வைக்கக்கூடியவர்களாக உருவாக்குறது. இந்த காலகட்டம் தான் பதிலிருந்து தபூக் வரைக்கும் ஏராளமான யுத்தங்கள் நடைபெற்றது. இந்த காலகட்டத்தில் முஸ்லிம்கள் அந்நியர்கள் கொல்லப்பட்ட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் வார், செகண்ட் வேர்ல்ட் வார் உடைய ஒப்பீட்டு ரீதியாக பார்க்கல, 1300 தவிர முஸ்லிம்களும் அந்நியர்களும் கொல்லப்பட்ட எண்ணிக்கை 10 வருஷம். ஜிஹாத் என்றால் என்ன என்பதை இந்த வாழ்க்கை முறை உலகத்துக்கு அது அறிமுகப்படுத்தி கொடுத்தது. ஆக்களை கொள்றது இல்ல, உயிர்களை பலி கொடுக்கிறது இல்ல, வீணாக சூசைட் பம்புகளை நடத்துறது இல்ல. ஜிஹாத் என்பதை அல்லாஹ்வுடைய கலிமாவை தீன உலகத்துல நிம்மதியான அநியாயம் இல்லாத ஆண்கள் பெண்களுடைய உரிமையை பேணி வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை திட்டத்தை முன்வைக்கிறது தான் அந்த ஜிஹாதாக இருக்கும். அதுக்கு ஏராளமான கருத்துக்கள் இருக்குது. அதுல ஒரு பகுதி ஆபரேஷன் உலகத்துல முழு அந்த துன்பம்ன்றது நடக்கக்குள்ள அங்குதான் எப்படி உலகத்தில் இன்று அநியாயங்கள் நடக்குது என்று சில சில நாடுகளுக்கு போய் அந்த அநியாயத்தை தடுக்கிறோம் என்று சிலர் முற்படுறது போலதான், அதை விட உண்மையான கருத்தின் அடிப்படையில தான் இந்த ஜிஹாத் பதிலிருந்து ஆரம்பிக்கப்பட்ட வரலாறை எங்களுடைய அந்த ஜிஹாதுடைய அந்த நூலில் சிங்கள மொழியில் தமிழ் மொழியில் இருக்கிறத நீங்க படிச்சு விலகி கொள்ளலாம். நிறைவான சகோதரர்களை பெரியார்களே, இந்த 13 வருஷம் முடிஞ்சு 10 வருஷத்துல தான் ஜகாத், நோம்பு, ஹஜ் எல்லாம் கடமையாகுது. அஹ்காம்கள் இஸ்லாமிய வாழ்க்கை முறையுள்ள மதீனால் அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு நசீபாக்குறார். அங்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுடைய கான்ஸ்டிடியூஷன் அமைக்கிறாங்க. யூதர்கள், கிறிஸ்தவர்கள், முஷ்ரிக்கீன்கள், காபிர்கள், விரிவாக சொல்லிருக்கிறார். அல்லாஹ் தஆலா அல்லதீன யுஃமினூன பில்-கைப் கீமுஸ்ஸலா வல்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன், அது மூமின்களை பத்தி சொல்லி இருக்கிறார். அதைத் தொடர்ந்து அல்லாஹ் தஆலா ஸவாவுன் அலைஹிம் வந்தத்தும் லம் துன்ஜிருஹும் லா யுஃமினூன், காஃபிர்களை பத்தி சொல்லி இருக்கிறார். அதை விரிவாக அது சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய வால்லீன் மக்தூப் என்ற இந்த ரெண்டு சாராரை பத்தியும் குர்ஆன் விரிவாக அஹ்லு கிதாப், யா அஹ்லல் கிதாப், ஏ வேதமுடையவர்களே, யா அய்யுஹன் நாஸ், ஓ மக்களே, யா அய்யுஹல் காஃபிரூன், ஓ காஃபிர்களே, யா 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 அய்யுஹல்லதீன ஆமனு, ஏ விசுவாசம் கொண்டவர்களே என்று அழகாக அல்லாஹ் மனிதர்களோடையும் பேசியிருக்கிறான், மூமின்களோடையும் பேசியிருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் வேதமுடைய யூத கிறிஸ்தவர்களுடனும் இன்றும் அல்லாஹ் பேசிக் கொண்டிருக்கிறான். ஆக ரசூலுல்லாஹி செல்லும் ஒரு அழகான கன்ஸ்டிடியூஷனை அமைத்தார்கள். அந்த கன்ஸ்டிடியூஷன் வந்து மிக விரிவான கன்ஸ்டிடியூஷனாக இருந்தது. அதுல எல்லாரும் 40% ஜூஸ் அங்கு வாழ்ந்தார்கள். மதீனால கிறிஸ்டியர்கள் இருந்தார்கள், வீட்டுக்கு வரப்போக இருந்தார்கள், பழகினார்கள், எல்லாம் செஞ்சாங்க. ஆனா அவர்கள் செஞ்ச அநியாயம்
அவர்கள் செஞ்ச துரோகம். அதனால் நபி அவர்கள் அறிவிச்சிட்டார்கள், நீங்க தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றமாக நடந்தீங்க, இதுக்கு பிறகு உங்களுக்கு இதுல இடம் கிடைக்க மாட்டாருன்னு சொன்னார். உலகம் ஏற்றுக்கொண்ட உண்மை, இஸ்லாம் முதலாவது உலகத்துக்கு மதீனாவில் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனை முன்வைத்தது. கனிவான சகோதரர்களே, இந்த தீன் உலகம் எல்லாம் போகணும், அதுக்கு ரசூலுல்லாஹி செல்லம் சஹாபாக்கள் அனுப்பினார்கள். சுபஹானல்லாஹ், மிக விரிவாக இதை நீங்க பார்க்கலாம். சஹாபாக்கள ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உலக நாடுகள்ல எங்கெங்கெல்லாம் சஹாபாக்களை தெரிவு செய்தாங்க, நபி அவர்கள் அனுப்பினாங்க. மக்காவுக்கு வந்தாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம், அங்கு அவர்களுக்கு தடை விதிக்கப்பட்டது. ஹுதைபியாவோட உடன்படிக்கை நபி அவர்களுக்கு செய்து கொள்றது கஷ்டமாக இருந்தது. அந்த காலகட்டத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூதர்களை உலகம் எல்லாம் அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் உலகத்தில நாலாபுரத்திலே வந்து இந்த தூது அழகாக முன்வைத்தார்கள். அதனுடைய முன்னணியில பார்க்கலாம், ஹாத்திம் அபி பல்தா முகவுக்கிஸ் என்ற எகிப்தின் பக்கம் அனுப்பினார்கள். தையத்து கலீஃபா அல் கல்வி அவர்களை ஹிரக்கல் பக்கம் அனுப்பினார்கள். நபி அவர்கள் அப்துல்லா ஹுசாஃபா சஹ்மிய கிஸ்ரா ஈரான் நாட்டு மன்னருக்கு அனுப்பினார்கள். அம்ருபுனே உமையா தம்ரி அவர்களை நஜாஷ் மன்னன் அபிஷாக்கு அனுப்பினார்கள். அம்ருபுனே ஆஸ் அவர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒமான் மற்ற அஸ்தியின் இந்த இந்த பகுதிகளுக்கு நபி அவர்கள் அனுப்பினார்கள். இது போன்று உலகத்தில் ஏராள பகுதிகளுக்கு, ஷாம் ரஸ்தான் போன்ற பகுதிகளுக்கும், பஹ்ரைன் போன்ற பகுதிகளுக்கு அலா இப்னு ஹதரமி ரழியல்லாஹு அவர்கள் அனுப்பி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இந்த தூதை முன்வைத்தார்கள். சுப்ஹானல்லாஹ், இஸ்லாத்துடைய இந்த சிறப்பான தூதர் உலகம் எல்லாம் நபியுடைய காலத்திலேயே ஒமா அரசல்லாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், ஒமா அரசல்லாக இல்லா காஃபத்தல் லில்நாஸ், யா அலல் கிதாப் தஆலவ் இலா கலிமத்தின் என்று அந்த காலத்துல யூரோப்புடைய அந்த ஹிரக்கல் மன்னருடைய அந்த வரலாறுகளை படிச்சு பாருங்க. அவர்களுக்கு நபி அவர்கள் அழகான ஒரு தூதை முன்வைத்தார்கள். இந்த தூதுகள் போக மக்கள் நபி அவர்கள் நாடி வந்தாங்க. அங்கதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதா அவ்வளோ உலகத்தில் உள்ள எல்லாரும் அங்கு சேர்ந்திருந்தாங்க. ஈரான்ல உள்ள சல்மான் பாரிசும் வந்திருந்தார், கிறிஸ்தவர்கள் தமிழ்நாடு அவர்களும் இருந்தார்கள். அங்க அப்துல்லா இப்னு சலாம் யூதர்கள் இருந்து வந்திருந்தார்கள், பார்சில இருந்து வந்திருந்தார்கள், யமன்ல இருந்து அபு ஹுரைரா அவர்கள் வந்திருந்தார்கள், அங்கு ரோம்ல இருந்து ஷுஹைப் ரூமி அவர்கள் வந்திருந்தார்கள். எல்லா மக்களையும் சேர்த்துக் கொண்டுதான் நான் உலகத்துக்கு ரபியாக வந்திருக்கிற இந்த தூதையும் நபி அவர்கள் பல்லிவோ அன்னைவளோ ஆயா ஒரு தூதை நீங்க கொண்டு போறதாக இருந்தா இப்படிதான் நீங்க கொண்டு போகணும் என்பதையும் நபி அவர்கள் சொன்னார்கள். மிக கவலையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது, அதை விரிவாக பேசுறதுக்கு இல்ல, நான் 3 மணி நேரம் பேசுறத 35 நிமிஷத்துல சுருக்கிறதுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறேன். இது விரிவாக பேசப்படணும், இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தௌஃபீக் செய்தால் வரக்கூடிய காலத்துல இது விரிவாக இன்ஷா அல்லாஹ் தஆலா பேசப்பட வேண்டும். உலமாக்களும் படித்தவர்களும் இதை இந்த பயானை இந்த குத்துபாவை மக்களோடு பரிமாறிக்கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் இதனுடைய கருத்துக்களை முன்வைத்து மக்களுக்கு இதை மக்கள் பயன்படுத்துவது மிக அவசியமாக இருக்கிறது. கனிமான சகோதரர்களே, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யமனுக்கு அனுப்புகிறார்கள். காலித் இப்னு வலீத் அனுப்பப்பட்டது, அதுக்கு முதல் அவர்கள் முஆத் இப்னு ஜபல் அனுப்புகிறார்கள். முஆத்தே, நீங்க யமனுக்கு போறீங்க, இன்றைக்கு மாறி கூகுள் விலேஜ்ல, இன்றைக்கு மாறி இன்டர்நெட் பேஸ்புக், இந்த உலகத்துல நாங்க வாழ இல்லை. அந்த காலத்துல நபியும் கேட்கிறாங்க, நீங்க போறது சரி, எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க? குர்ஆன் பார்ப்பேன், உங்களுக்கு விளங்கிச்சுண்டா நான் என்ன விளக்கத்துக்கு கேட்பு கொடுப்பேன், நீங்க காராட்டி என்ன உங்களுக்கு சில இடத்துக்கு அது எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சிருக்க மாட்டீங்க, ஆயத்துகள் பல இடத்துல இருக்குது, எல்லாம் ஒன்று சேர்க்க பத்தி நம்ம என்ன செய்வீங்க, ஹதீஸ பார்ப்பேன், ஹதீஸ்ல உங்களுக்கு பார்வைக்கு கிடைக்காது, நான் ஒரு இஸ்திஹாத் செய்வேன், ஒரு ஆய்வு செய்து முடிவு எடுப்பேன். இப்ப மாது ஜபல் ரலியல்லாஹு தேவைப்படக்குல மதீனாக்கு செய்தி அனுப்புவாங்க, இல்லன்னா அவர்களே ஆய்வு செய்து சில முடிவுகளை கொடுப்பாங்க, உலமாக்களை திரட்டிக் கொள்வாங்க, ஆய்வுகள் எடுப்பாங்க, முடிவுகளை கொடுப்பாங்க. கூட்டான முயற்சியாக இருக்கும், அதுல பலரும் அவர்களோடு சேர்ந்து இருப்பாங்க. சில நேரத்துக்கு இக்கட்டான நேரத்தில் அவர்களும் சில தீர்ப்பு கொடுப்பாங்க. உதாரணமாக ஒரு முஸ்லீமுடைய ஒரு சகோதரர், அவர் ஒரு யூதராக இருந்தா, அந்த யூதர் மௌத்தாகினா முஸ்லிமுக்கு அனந்தர சொத்து கிடைக்குமா இல்லையா? ஒரு முஸ்லிம் மௌத்தாகினா அந்த யூதருக்கு அனந்தர சொத்து கிடைக்குமா இல்லையா என்ற ஒரு விரிவான சட்டம் இருக்குது. இதுல மாதிரியான அனுப்பப்பட்ட நேரம் ஒரு காதியாக, ஒரு இமாவாக, ஒரு படைத்தலைவராக ரசூலுல்லாஹி செல்லம் அவங்களோட கால் நிமிச்சு ஒரு ஊரை எப்படி நடத்தணும் என்று அவர்களுக்கு வழிகாட்டி அவர்கள் சொன்னதை பார்த்து ரசூலுல்லாஹி செல்லம் பெரிய சந்தோஷப்பட்டார். அப்ப ஹஜரத் முஆத்திலானோ ஒரு சட்டத்தை கொடுத்தாங்க, ஃபத்வா கொடுத்தாங்க. பிற்காலத்தில் நாலு இமாம்களும் ஏராளமான உம்மத்துடையவர்களும் அந்த ஃபத்வாவை அங்கீகரிக்கல. அது என்னது? ஒரு யூதருடைய சகோதரர் முஸ்லீமாக இருந்து அந்த யூதர் மௌத்தாகினா அவருடைய சொத்து முஸ்லீமுக்கு கிடைக்குமா இல்லையா என்பதுல அதை சொல்லிட்டாங்க கிடைக்கும் என்று சொல்லி. ஏதாவது முஸ்லீமுக்கு கண்ணியம் உயர்வானது என்ற காரணத்தினால கொடுக்கணும் என்று தீர்ப்பு வழங்கினாங்க. பின்னால வந்த எல்லாருமே இல்ல, லாயரிசுல் முஸ்லிம் காஃபிர எல்லாருடைய தீர்ப்பாக இருக்குவே. இன்றைக்கு ஒரு குடும்பத்தில் முஸ்லிம் ஒன்று இருக்கிறார், அவருடைய சகோதரி ஒரு நான் முஸ்லிமாக இருந்தால் இந்த அனந்தர சொத்து போகாது. இதுதான் ஏராளமான கன்ஸ்டியூஷன் உள்ள நாடுகள்ல இதுதான் முஸ்லிமுக்கு தான் போகும் என்ற ஒரு அடிப்படை ஒன்று இருக்கிறது. கனிவான சகோதரர்களை பிரியாக்களே, எப்படி ரசூலுல்லாஹி செல்லம் முஆத்திப்னு ஜபல் ஊருக்கு தலைவராக நபியவர்கள் மதீனால உண்டாக்கினது போல அந்த கன்ஸ்டியூஷன் அடிப்படையில இஸ்லாமிய அந்த சட்டத்தை அமல்படுத்தினார்களோ அதை போல அல்லாஹு தஆலா பிற்காலத்துல அல்லாஹ் சஹாபாக்களை நசீபாக்கினார். அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு, உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு, இந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்க தெரியுமா? இவர்களுடைய ஆக சிறப்பான அம்சம் எந்த ஒரு மசலா ஃபத்வா வந்தாலும் உடனடியாக அவர்கள் ஒன்று சேர்ப்பார்கள். சஹாபாக்கள் ஒன்று சேர்த்து அவர்களிடத்துல ஆலோசனை பெறுவார்கள், கருத்து பரிமாறிக்கொள்வார்கள். அந்த கருத்தை பரிமாறுறதுக்கு பிறகுதான் அங்கு முடிவுக்கு வருவார்கள். அது அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அது உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம், அது உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களாக இருக்கலாம். சிலர் உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை பாராட்டினார்கள். உமர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர் என்றால் எந்த ஒரு விஷயத்தையும் அவர்கள் தன்னுடைய அந்த ஜமாத்துடன் அந்த சஹாபாக்களுடன் மஷூரா செய்யாம கொடுக்க மாட்டார்கள் தீர்ப்பென்ற இந்த நிலைப்பாட்டை மிக தெளிவாக எடுத்திருந்தார்கள். அதில் ஒரு மசாலா தான், மிக பிரபலியமான ஒரு சட்டம் தான் அங்கே வந்தது. அது என்னது? ஒரு கணவன் மனைவி உடலுறவு கொள்ள நேரத்தில் இந்திரியம் வெளியாகாவிட்டால் அதுக்கு சட்டம் என்னென்று சஹாபாக்கள் பிரச்சனை வந்த நேரத்தில் சொன்னாங்க, இது பிரச்சனைப்படவே தேவையில்லை, இது ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஃபத்வால தேர்ச்சி பெற்றவர்கள், அவர்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க இதுக்கு தெளிவை தருவாங்க. அப்ப ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா ஹதீஸ மிக விரிவானது சொன்னார்கள். ரெண்டு கத்ரா செய்யப்பட்ட இடம் ஒன்று சேரப்படக்கூடிய நேரத்தில் அங்கே குளிப்பு கடமையாகி விடுகிறது என்ற இந்த சட்டத்தை இங்கு ஆண் பெண் ஹத்ரா என்பதையும் இங்கே சொல்லிவிட்டு செல்கிறார்கள். இன்று உலகத்தில் சொல்லக்கூடிய ஹத்ராவுடைய முறை அல்ல, அது இஸ்லாம் ஒரு சரியான முறையை காட்டிருக்கிறது. அதை பேசுவதற்குரிய நேரம் இங்கு கிடையாது. கண்ணியமானவர்களே, அவர்கள் சித்திக்கிறதான் அவர்களுடைய ஆக சிறப்பு அம்சம் என்னென்று சொன்னார், அவர்கள் முஸ்லிமி உலமாக்களை அழைத்து மஷூரா செய்வார்கள். உமர் ரழியல்லாஹுடைய சிறப்பு அம்சம் அவர்களுக்கு இந்த ஆலோசனை சுழந்திருந்தது. தபரானில வந்திருக்கக்கூடிய அலி ரழியல்லாஹு அவர்களுடைய அந்த விஷயத்தை பார்க்கும் பொழுது அலி ரழியல்லாஹு அவர்களுக்கு ஒரு கேள்வி கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க இல்லாத காலத்துல எங்களுக்கு ஒரு விஷயம் வந்தா அதுல குர்ஆன் ஹதீஸ்ல நான் அதை கண்டு கொள்ளாவிட்டால் சொன்னாங்க, ஃபுகஹாக்கள் உலமாக்கள் அறிஞர்களை வச்சு நீங்க அதுக்கு மார்க்க தீர்ப்பு பெற்றுக்கோங்க என்பதை சொல்லிக் கொடுத்த வரலாறும் உலமாக்கள் இந்த ஹதீஸ தபரானில வந்திருக்குது. உமர் ரழியல்லாஹு அன்ஹு அலி அப்துல்லா இப்னு அப்பாஸ் போன்றவர்கள் இந்த ஹதீஸ சரிப்படுத்துகிறார்கள். பிற்காலத்தில் உமையாக்கள் அப்பாசியாக்கள் இந்த பல கிலாபத்துடைய காலங்கள் கடந்து ஒரு காலம் வந்தது, அதுதான் நாலு இமாம்களுடைய காலம். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 80ல பிறந்து 150ல மௌத்தாகிறார்கள். இமாம் மாலிக் 95ல பிறந்து 179ல மௌத்தாகிறார்கள். இமாம் ஷாஃபி 150ல பிறந்து 204ல மௌத்தாகிறார்கள். இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் 164ல பிறந்து 249ல மௌத்தாகிறார்கள். இமாம் அபூ ஹனீஃபா அவர்கள் 80ல பிறந்ததுனால அவர்கள் சஹாபாக்களை சந்திச்சார்கள் என்பதை ஹனஃபிகளுடைய மிக உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது என்பதை சொல்லும் பொழுது அங்கே காணக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருக்கிறேன் இல்லை என்ற ஒரு விவாதம் இருக்கிறேன். கண்ணியமானவர்களே, எதப்படி இருந்த போதும் இரண்டாம் நூற்றாண்டுல சிறப்பான இந்த இமாம் மாலிக்குடைய அகமதுடைய உஸ்தாத் இமாம் ஷாஃபி, ஷாஃபியுடைய உஸ்தாத் இமாம் மாலிக், இமாம் மாலிக்கும் இமாம் அபூ ஹனீஃபாவும் ஒரு காலத்துல இமாம் அபூ ஹனீஃபா ஒரு மண்ணை பார்த்து அவர் நிரூபிச்சா அது தங்கமாக நிரூபிப்பார் என்ற அளவுக்கு மதீனாவுடைய இமாம் என்றால் அது இமாம் மாலிக் என்பதாக குரைஷி வம்சத்தை சேர்ந்த ஒரு தனித்துவம் பெற்ற இந்த நாலு இமாம்களிலும் அந்த அந்த குரைஷி ஹாஷிமி குலத்தை சேர்ந்த ஒரு தனி சிறப்பு முஹம்மது இப்னு இத்ரீஸ் கஸ்ஸால பிறந்த எந்த கஸ்ஸா சோதனையில் இருக்கிறதோ அதுல பிறந்த இமாம் ஷாஃபி அவர்கள் ஒரு எத்தீமான அந்த வரலாறு, அது நீண்ட வரலாறு. முஹம்மது இப்னு இத்ரீஸ் அஷ்ஷாஃபி அவர்களுடைய அதை அல்லாஹ் தஆலா இப்படியாக சிறப்பாக்கினார். அந்த ஃபுகஹாக்கள் இவர்கள் வந்து அஞ்சு விஷயத்தை அடிப்படையாக வச்சாங்க. Protection of religion, protection of human life, protection of mind, protection of progeny, protection of property. அவர்கள் வகுத்த சட்டத்தில் அதை ஷரியா பிரதான அடிப்படை நோக்கம் மனித நலன்களை கருதி அதை சொல்லப்படக்கூடிய விஷயங்களை அது மனிதனின் அடிப்படை தேவைகளை மையமாக வைத்து மார்க்கம் தீனை பாதுகாக்கக்கூடியதாக, உயிர்களை பாதுகாக்கக்கூடியதாக, மனிதனுடைய அக்கள் அவனுடைய பகுத்தறிவை புத்தியையும் அவனுடைய அந்த அறிவையும் பாதுகாக்கக்கூடியதாக, அவனுடைய திருமணம் அவனுடைய குடும்ப அந்த சட்டங்களை அந்த 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 சந்ததிகளை பாதுகாக்கக்கூடியதாக, சொத்தை பாதுகாக்கக்கூடியதாக அடிப்படைகளை அவர்கள் வகுத்தார்கள். அந்த அடிப்படையில அல்லாஹ் இந்த நாட்டுக்கு தந்த ஆகப்பெரிய சொத்துதான் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய இந்த மதுரவை பின்பற்றக்கூடிய இந்த ஸ்கூல் ஆஃப் தோட்டை பின்பற்றக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். உலகத்துல சில நாடுகள் இருக்குது, அந்த நாட்டில் கன்ஸ்டிடியூஷன் அந்த நாட்டுடைய சட்டம் அதை இமாம் ஷாஃபியுடைய இந்த ஃபிக்ஹையா அமைந்திருக்கிறது. ரமலானுடைய காலத்துல நான் மொரோக்கோக்கு உச்ச காலமாக 86ல நான் இமாம் மாலிக்குடைய அந்த மொத்த இமாம் மாலிக்க படிக்கக்கூடிய காலத்துல என் உள்ளத்துல ஆசை இருந்தது இந்த நாடை போய் பார்க்கணும் என்று. அல்லாஹ் எனக்கு ரசிபாக்கினான். அதை பார்த்தா மாலிக்கி இமாம் அவர்களுடைய அந்த மதம் அங்கே 1200 வருடமாக எப்படி நடைமுறையில் இருக்கிறது என்ற ஒரு ரிச் அவர்களுடைய அந்த ஒரு வெளியூர் அழகாக அங்கு மதிக்கப்பட்டு வருகிறது. துருக்கி, இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் போன்ற ஏராளமான முஸ்லிம்கள் ப்ரீ டாமினன்ஸ் ஆக வாழக்கூடிய பகுதியை ஹனஃபி மதவை பின்பற்றக்கூடியவர்கள் வாழக்கூடியதாக இருக்கிறது. சவுதி, கத்தர் இதுல ஹம்பலி மதம் இது பின்பற்றப்படுகிறது. இலங்கையை போல இது மிஸ்ரில், இந்தோனேஷியால, மலேசியால, ஆப்பிரிக்கால, சூடான், இத்தோப்பியா, சோமாலியா, ஜிபூத்தி, எரித்ரியா போன்ற நாடுகள்ல, இன்னும் சவுத் இந்தியா, கேரளா, மும்பை, ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், புருனை, மலேசியா, இந்தோனேஷியா இந்த பகுதிகளில், யமன், இன்னும் சவுதி அரேபியால அஸ்ஸா, தமாமா, ஜஜான், இன்னும் அசீர் போன்ற பகுதிகளில் இதை ஷாஃபி மதஹப் மாஷா அல்லாஹ் அதிகமாக செல்வாக்குள்ள சில சில பகுதிகளில் குறைவாக அது உலகத்தில் எடுப்பீங்கன்னா ஈரான், ஈராக்ல கூட, சவுதியில கூட சில பகுதிகளில், நான் குறிப்பிட்ட பகுதிகளில் ஷாஃபி மதஹப்ல தேர்ச்சி பெற்ற உலமாக்கள் இருக்கிறார்கள். இந்த நாட்டில் உள்ள உலமாக்களை நான் சந்திக்கக்கூடிய பல சந்தர்ப்பங்களை அல்லாஹு தஆலா எனக்கு நசீபாக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த நாட்டில் 2009 இந்த மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்டுடைய கன்ஸ்டிடியூஷன்ல என்ன ஒரு ஒரு நபராக உலமாக்கள் சார்பாக நானும் ஜெமத்லமாவுடைய செக்ரட்டரியும் ஒரு நபராக ஜாமியா அலிமியாவுடைய டாக்டர் சுக்ரி அவர்களும் இந்த மூணு பேரை நியமிக்கப்பட்ட நாளில் இருந்து நான் செய்த முயற்சி உலகத்தில் உள்ள இந்த நாடுகளுக்கு விஜயம் செஞ்சு எங்கள் நாளுடைய இந்த விஷயத்தை பரிமாறும் பொழுது எல்லாருமே ஆச்சரியப்படுகிறார்கள். சுபானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒன்று இலங்கையில் இருக்கிறதா என்று அவர்கள் இதை பெருதாக மதிக்கிறார்கள். சவுத் ஆப்பிரிக்காவிலிருந்து இருந்து நெல்சன் மண்டேலா உயிர் வாழக்கூடிய காலத்துல இங்க ஒரு டெலிகேஷன் வந்தாங்க, ஜெமியத்துலமாவ சந்திச்சார்கள். அதை எப்படி இந்த நாட்டில் காவி சிஸ்டம் இருக்குது, அதை நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டும் என்று இதை எடுத்துக்கொண்டு போய் அங்க உலமாக்களுக்கு மத்தியில் வந்த கிளாஷின் காரணத்தினால இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போய்விட்டது. மௌலானா இப்ராஹிம் பாப் அவர்கள் இங்கு வந்த நேரம் அவருடைய ஒரு அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஆஸ்திரேலியாவுக்கு போன நேரத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் வந்த வேற்றுமை தான் அங்கே இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாமல் போனது என்பதை அல்லாஹு தஆலா அந்த ஜஸ்டிஸ் அக்பரில் இருந்து இந்த காலம் வரைக்கும் வந்த அந்த மூதாதையர்களுக்கு துருக்கி தொத்தி அது எங்கிருந்து வந்து மொரோக்கோட வந்துச்சா, அது துருக்கியில இருந்து வந்துச்சா, அது ஒரு தனி கதை. அதற்காக போராடினவர்கள் சுபான் அல்லாஹ் இந்த நாட்டில் அப்படிப்பட்ட அரசியல் தலைவர்கள் சார் ராஜிக் ஃபரீதாக இருக்கலாம், அதை ஜஸ்டிஸ் அக்பராக இருக்கலாம், இவர்கள் எல்லாம் அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பாராக. எமக்கு அவர்கள் செய்துவிட்டு செய்த இந்த சேவையை பாதுகாக்கணும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் உள்ள மூத்த உலமாக்களை நான் சந்திக்கிறதுல ஒரு நாளும் தவறில்லைக்கல்ல. அது மொரோக்கோ சேர்ந்தவர்களாக இருக்கலாம், டர்க்கியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அது கத்தர் சவுதியை சேர்ந்தவர்களாக இருக்கலாம், அவை யமன் ஈராக்கை சேர்ந்தவர்களாக இருக்கலாம். உலமாக்கள் இடத்துல போய் அது இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் உடைய உலமாக்களுடைய இந்த விஷயங்களை பரிமாறினத்துல கிடைச்ச ஒரே ஒரு பதில் என்னவென்றால், அல்லாஹ் உங்களுக்கு தந்திருக்கக்கூடிய சொத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க, இதுல நீங்க கையடிக்க போனீங்கன்னா பயங்கர விளைவுகள் வரும் என்பதை இந்த கால சூழல் அதுக்குரிய கால சூழல் அல்ல, உலகத்தில் இதுக்குரிய காலம் அல்ல என்பதை எல்லோரும் மிக உறுதியாக மிக அழகாக முன்வைத்திருக்கிறார்கள். அதனால் கண்ணியமானவர்களே, நான் இந்த அமானத்தை நிறைவேற்றும் விஷயத்தில் மிகவும் ஜெமியத்துல் உலமா இதை நிறைவேற்ற விஷயத்தில் மிகவும் கவனமாக இருந்திருக்கிறது. அதுல எங்கு அகல்யா உடைய சட்டங்கள் தேவைப்படுகிறதோ அது எல்லாமே எங்களுடைய இந்த ஷாபி மதகத்துடைய இதனுடைய விசால தன்மை என்றது. நான் ஷாபி மதகத்தை பின்பற்றுகிறேன், ஷாபி ஸ்கூல் ஆஃப் தாட். நான் படித்தது பாகிஸ்தான்ல 10 வருஷம் போது இருக்கிறேன். முழுதாக படித்தது ஹனஃபி ஸ்கூல் ஆஃப் தாட். அதுல ஷாபி மாலிக் ஹம்பல சொல்லிதான் அங்க படிச்ச அத இந்த வாழ்க்கைக்கு எனக்கு ஏதும் நான் ஒரு அனுப்பியாக வாழ்வதற்கு. இந்த நாட்டில் உள்ள 20 லட்சம் முஸ்லீமுக்கும் இதுல எல்லா ரைட்ஸும் இருக்குது. தனிப்பட்ட முறையில நீங்க ஷாஃபியா இருக்கலாம், நீங்க ஹனஃபியா இருக்கலாம், நீங்க மாலிக்கியா இருக்கலாம், நீங்க ஹம்பலியாக இருக்கலாம், நீங்க சலபியாக இருக்கலாம், நீங்க சூஃபியாக இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வழிகாட்டல் இருக்கும். தனிப்பட்ட முறையில நான் இன்றைக்கு இந்த மெம்பர்ல இன்றையிலிருந்து நான் படிச்ச அந்த ஷாபி மதவை விட்டுட்டு நான் அனபி மதவை தான் பின்பற்ற போறேன் என்று சொன்னா என்ன எந்த ஒரு ஆளுமும் என்னோட போகப்பட மாட்டாங்க. அதை செய்ய போறதில்லை. யாருமே தனிப்பட்ட முறையில ஒவ்வொருவருக்கு ரைட்ஸ் இருக்குது. அவர்களுக்கு லேசான வழி என்பது அவர்கள் உலமாக்களை நாடி கேட்டு தெரிஞ்சு கொள்வது. மக்களுக்கு லேசாக்க அல்லாஹ் தஆலா உலகத்துல இந்த அடிப்படையை ஏற்படுத்திருக்கிறார். ஷாபி மதத்துல உள்ள ஆக விசாலமான தன்மை என்னன்னு சொன்னா, ஒரு கன்ஸ்டிடியூஷன் அமைக்கக்குள்ள, ஒரு நாட்டுக்கு சட்டமாக எடுக்கக்குள்ள அதுல ஒரு விசால தன்மை இருக்குது. அதுல விசால தன்மை இங்க நான் அந்த ஃபிக்குடைய ஃபதாவல் குப்ரா என்ற அதுல ஆங்கில மொழிபெயர்ப்புல வச்சிருக்கிறேன். எனக்கு வாசிக்கிறதுக்கு விளங்க வைக்கிறதுக்கு நேரம் அல்ல. சுருக்கமாக சொல்வதாக இருந்தா, ஷாபி மதத்துல இருந்து கொண்டு நீங்க ஹனஃபில இருந்து தேவையாக எடுக்கலாம், ஹஜ்ஜில நீங்க எடுக்கிறது போல, நீங்க மாலிக்ல இருந்து எடுக்கலாம். நான் இந்த மெம்பர்ல 30 வருஷமாக சொல்லி வர்றது போல, நீங்க ரமதானுடைய நீயத்தை செய்யக்கூல 30 நாளே வச்சுக்கோங்க. என்னோட இந்த 30 வருஷமாக என்னோட இருக்கக்கூடிய இந்த பிரஸ்டிமார்கள் இருந்து எல்லாருமே நான் இது அடிக்கடி சொல்றது, ரமதான் மாதம் வரக்குள்ள முதல் பயான்ல நான் சொல்வதுண்டு, நீயத்தை கொஞ்சம் மாலிக் மதப்படி வச்சுக்கோங்க, ஷாபி மதப்படி வைக்கக்குள்ள ஒவ்வொரு இரவும் வைக்கணும். நீங்க அந்த நீயத்தை தவறிட்டா நோவு கதா செய்ய வேண்டி வரும். ஹஜ்ஜுக்கு போக்கல பெண்ண தொட்டா நீங்க மனைவியாக இருந்தாலும் ஒது முடியும். அதனால இதை நீங்க செலவு பண்ணிக்கொள்ளலாம். இப்படி வழிகாட்டக்கூடிய சாதி மதம் வந்து மிக விசாலமானது. இத எங்களோட மூதாதையர்கள் அழிஞ்சுதான் நான் ஒரு வியப்பாக பார்க்கிறேன். சமீப காலத்தில் நான் நினைக்கிறேன் மண்டே ஆத்தெடுக்க இருக்கக்கூடிய இம்ரான் கானாக இருக்கலாம், துருக்கியில ஒரு தலைவராக வந்திருக்கக்கூடிய அர்தகானாக இருக்கலாம், மலேசியால தலைவராக திரும்ப வந்திருக்கக்கூடிய அந்த 90 வயது அடைந்திருக்கக்கூடிய அந்த எல்லாரால ரசிக்க விரும்பப்படக்கூடிய அந்த பக்தியராக இருக்கலாம். இவங்க யாருமே மதகுகள்ல கை வைக்கவில்லை. எல்லாரும் என்ன சொல்றாங்க, மலேசியாவுக்கு போனா ஷாபி மதம், துருக்கிக்கு போனா அனபி மதம், இம்ரான் கான் பேசி கேட்டா அவருடைய ஸ்டேட்மெண்ட்ல நான் அனபி மதம் மிக தெளிவாக இருக்கிறேன். அவருடைய மேனிபெஸ்டோல இந்த ஃபியூச்சர் என்ன சொல்றார் இம்ரான் கான், ஒரு கிரிக்கெட்டராக இருந்து 22 வருஷம் பாடுபட்டவர் சொல்றார், நான் மதீனாவை போல இந்த நாட்டை உருவாக்க போகிறேன் சொல்கிறார். இதுதான் வரணுமே தவிர, படித்தவர்கள் புத்திஜீவிகள் அறிவாளிகள் இதுதான் செய்யணுமே தவிர, எங்களுக்கு உள்ளதை கலட்டி வேறொன்றை கொண்டு வரணும் என்றா அது போல அபாயமானது வேற ஒன்றுமே கிடையாது. மிக தெளிவாக மிக அழகாக இந்த விஷயத்தை எங்களுடைய முன்னோர்கள் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். நாம யாரும் சொல்ல மாட்டோம் 12 வயசுக்குள்ளே கல்யாணம் முடிச்சு கொடுங்க என்று, எந்த தகப்பனும் செய்ய மாட்டான். ஆனால் இஸ்லாம் என்ன பின்னணியை சொல்கிறது அதை விளங்குங்க. இந்த நாட்டில் சுப்ரீம் கோர்ட் செக்ட் என்பதற்கு ஷாபி மதம் என்று ஒன்று கொடுத்திருக்கிறது என்றால், இம்ரான் கானுக்கு இல்லாத கவலை, உருதவானுக்கு இல்லாத கவலை, மஹதீர் முகமதுக்கு இல்லாத கவலை, இலங்கை போன்ற சிறுபான்மை நாட்டில் இந்த 5 வருஷமாக நாம் எல்லாரும் என்னமோ எங்கள் அடிப்படைகளே இழந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்தில் இதை பற்றி பேசுகிற நேரமா என்பதை அமானிதமாக என்னுடைய உலமாக்களுடைய ஒரு பொறுப்பாக ஜம்மியத்துல்லமா என்பது ஒரு தனி நபருடைய தீர்ப்பு அல்ல. ஜம்மியத்துல்லமா ஒரு தீர்ப்பு கொடுக்க போல அது நாட்டுடைய உலமாக்கள். அல்லாஹ் இந்த நாட்டுக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பம்சம், நான் எப்பொழுதும் இதுல தலைவராக இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடியவர் அல்ல. இன்றைக்கு என்னுடைய அந்த கன்ஸ்டிடியூஷன் இன்னொருவருக்கு ஒப்படைக்கணும் என்றா சந்தோஷமாக அதை ஒப்படைச்சிட்டு நான் அடுத்த பணியில ஈடுபடுறதுக்கு ஆயத்தமாக எந்த நேரம் இருக்கிறேன். ஆனால் அமானிதம் தரப்பட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த நாடு தந்த ஆகப்பெரிய சொத்து, இந்த நாட்டில் ஒரு தனி சிறப்பு என்ன தெரியுமா, முன்னோர்கள் நான் பாகிஸ்தான்ல இருந்து 86 வந்தோடனே நான் எதிர்பார்த்த என்ன தெரியுமா, பாகிஸ்தான போல ஒவ்வொரு மதரசாவும் பத்துவா கொடுக்கணும், ஒவ்வொரு ஜாமியாவும் பத்துவா கொடுக்கணும், ஒவ்வொரு குள்ளியாவும் மதரச பத்துவா கொடுக்கணும். அப்ப இங்க மூத்த உலமாக்கள் சொன்னாங்க, அப்படி இங்க இல்ல, இங்க மூத்த உலமாக்கள் 12-13 தலைவர்கள் கடந்திருக்கிறாங்க 1924 இருந்து, கூட்டாக தான் பத்துவா கொடுக்கிறது. தனிப்பட்ட ஒவ்வொருவரும் பத்துவா கொடுக்க ஆரம்பிச்சா 250 மதரசாவும் 250 பத்துவா கொடுப்பாங்க. 4-5 அமைப்புகள் தான் இந்த நாட்டில் இருக்குது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகள் ஒன்று சேர்க்கப்பட்டு அழகாக 40 பேர் கொண்ட ஒரு பத்துவா குழு அமைக்கப்பட்டு, அந்த பத்துவாவை தான் நானும் இப்ப இந்த பதவி எடுத்துட்டனோ, முன்னே நான் தனிப்பட்ட முறையில பத்துவா கொடுக்கிறது வந்து இப்ப மிச்ச கவனமாக அது பத்துவா குழுக்கு போடுங்க. உங்களுக்கு போன் பண்ணணுமா, ரமதான்ல 1500 கால் ரமதான்ல மட்டும். ஒரு கூட்டாக சாபாக்கள் நபியுடைய மௌத்துக்கு பிறகு அதுதான் ரசூலுல்லாஹி செல்லம் நிர்வகித்து தந்திருக்கிறாங்க. மேலான கண்ணியமான உலமாக்களே, இந்த நாட்டுடைய வழக்கறிஞர்களே, இந்த நாட்டுடைய புத்திஜீவிகளே, இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒவ்வொரு பிரஜைகளே, உலமாக்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த சொத்தம் அதிங்க, அது யாராக இருந்தாலும் ஒரு பதவியில் இருக்கக்கூடியவர் அமீர் எப்படி இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறேன், அதுக்கு வழிபடணும். கூட்டாக தான் ஃபத்வா இப்ப உபகியா வரப்போகுது. உபகியாவுக்கு சின்ன சில ஆல்ரெடி ஃபத்வா கொடுத்துருச்சு, எப்படி செய்யணும் வெப்சைட்டுக்கு போல எடுத்துக் கொள்ளலாம். இன்றைக்கு நான் அதைத்தான் பேசணும். ஆனால் அதை விட முக்கியமான ஒன்றை நான் சொல்லி ஆகணும் என்பதற்காக தான் இந்த இடத்துல, இது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். குடும்பல நீங்க தனிப்பட்ட முறையில போட்டு கொடுப்பான் தான் கொடுக்கறீங்க, தனிப்பட்ட முறையில நாங்க சொல்லியிருக்கிறோம். தயவு செய்து இந்த நாட்டில் 3 வகைகளை கொண்டுதான், ஒட்டகம், ஆடு, மாடு. ஆக சிறந்தது ஆட்டை கொடுங்க, எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். மாடையும் கொடுக்கிறதுக்கு அனுமதி இருக்குது. இது மூணு தவிர வேறொன்று கொண்டு குர்பான் கொடுக்கிறதுக்கு நாளை மாம்களும் அனுமதிச்ச கிடையாது. இந்த நாட்களுடைய பத்துவாவும் இதுக்கு கிடையாது. அதனால இதுக்கு வழிகாட்டல் இருக்குது. அந்த வழிகாட்டல்கள் உலமாக்கள் முன்வைப்பார்கள். நான் என்னுடைய ஒரு பாரிய அமானிதத்தை மிக அழகான அமானிதமான முறையில இதை முன்வைச்சிருக்கிறேன். ஒவ்வொருவரும் இந்த விஷயங்கள் அறிந்து ஒவ்வொருவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் அவர்கள் அமல் செய்யலாம் தாராளமாக. ஆனா ஒரு ரிச் கல்ச்சர ஒரு சிறப்பான அம்சத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். அதுலயும் நாளை மாங்கல்ல ஒரு சிறப்பான, நான் 10 வருஷம் அரபி மதம் படிச்சுட்டு நான் ஒரு ஷாஃபியாக இருக்கிறதுல நான் பெரிதும் சந்தோஷப்படுகிறேன். அல்லாஹ் அப்படிப்பட்ட ஒரு இமாமை பின்பற்றக்கூடிய பாக்கியம் தந்திருக்கிறான். அதுல குர்ஆன் ஹதீஸ் அவர்கள் முன்வைத்த அந்த அடிப்படைகளை அதை எடுத்துக்கொண்டு இதுல தகராறுல தர்க்கத்துல போகாம இந்த நாட்டுடைய அடிப்படையை பாதுகாக்க எல்லாரும் முன்வர வேண்டும். எல்லாரும் விட்டுக் கொடுத்து நடக்க வேண்டும். இதுக்காக வெகு விரைவில் ஜமியத்துல் உலமா இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் செய்த சேவை, அவர்கள் செய்த சேவை, அவர்கள் உலகத்தில் அவர்களுடைய மூலம் கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிற, நான் மால்தீவ்ஸ்ல உள்ள சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸை சந்திச்ச இந்த பீரியட்ல சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் சந்திச்சா அவங்க சொன்ன தகவல்கள் என்ன வியப்புலாக்கியது. அவர்கள் மூணு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் நான் போய் சந்திச்ச ஒரு 3-4 வருஷத்துக்கு முத அவர்கள் சொன்னார்கள், இந்த நாட்டில் அது ஒரு மாலிக்கு மதவை சேர்ந்தவர் வந்துதான் அங்க மாலிக்காக பூரா நாடும் ஸ்டாக்கு வந்தது பௌத்தத்தில் இருந்து. ஆனால் மதம் என்று வரக்கூடிய இன்றைக்கு ஷாஃபி ஃபிக்ஹ் தான் அங்கே மெஜாரிட்டி மதமாக கன்ஸ்டிடியூஷனாக அமைச்சு அந்த ஜஸ்டிஸ் அமரக்கூடியவர்களுக்கு அதிகமானவர்கள் PhD ஹோல்டர்ஸாக அவர்கள் தகுதி வாய்ந்தவர்களாக அமைய வேண்டும் என்ற சட்டமெல்லாம் அங்கு இருக்கிறது. தொப்பா போன்ற ஷாஃபி ஃபிக்ஹுடைய மிக நுணுக்கமான அந்த நூல்களை கூட திவகி லாங்குவேஜ்ல அரபு மொழியில அது அவர்கள் விளக்கம் வச்சிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் எல்லாம். ஒரு சின்ன நாடே அதுல வரக்கூடிய அது அப்துல் கையுமாக இருக்கலாம், நஷீத்தாக இருக்கலாம், ஐமனாக இருக்கலாம், அவங்க யாரும் போய் அவங்களுடைய மேனிபெஸ்டோல நான் ஷாஃபி மதத்துல இருந்து மருவ மாளிகைக்கு கொண்டு போறேன் என்று அவர்கள் பேசுறதுக்கு இல்ல. அவங்க எப்படி பாலத்தை தொடக்கலாம் என்றுதான் அனைவர்களுக்கும் தருவானாக. எங்களுக்கு மத்தியில் ஒற்றுமையுடன் விட்டுக்கொடுப்பதும் தாராளத்தன்மையுடன் எங்களுடைய விஷயங்களை பாதுகாத்துக் கொண்டு ரகசியங்களை பாதுகாத்துக் கொண்டு நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தருவானாக. இந்த வருட ஹஜ்ஜை இந்த உலகத்துக்கு நிம்மதியான ஹஜ்ஜாக ஆக்கி தருவாயாக.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.